நமஸ்காரம். நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுகிறோமே, அதை பற்றி ஒரு கட்டுரை வாசித்தேன். அதை பற்றி முதல் 2 நிமிடங்கள் கூறுகிறேன். ஆனால் அடியேன் சொல்ல வந்த விஷயம் வேறு. இதை ஒரு உவமானமாக புரிந்து கொள்வதற்காக மட்டும் வைத்துக் கொள்ளவும். அதற்கப்புறம் எதை சொல்ல வந்தேன் என்பதை விளக்குகிறேன். முதல் ஊசி, 2வது தடுப்பூசி. இது ஓரளவுக்கு வயதானவர்கள் பலரும் 2வதும் போட்டுக்கொண்டு 1 மாதம் கூட ஆயிருக்கலாம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலில் எத்தனை நாளைக்கு இருக்கும்? சிலர் 6 மாதங்கள்னு சொல்லுகின்றனர், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த 6 மாதத்திற்குள் இன்னொரு ஊசி வரும், அது பூஸ்டர் டோஸாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே இருக்கும் சில நோய்களுக்கு தடுப்பூசிகள் எல்லாம் ஆண்டுதோறும் போட்டுக் கொள்கிறோம், அதை போலவும் வரலாம் என்று பலதும் கருத்துகள் உள்ளன. அவர்கள் சொல்லுவது 6 மாதம்தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமானால் மறுபடியும் பூஸ்டர் போட்டுக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால், அது மேன்மேலும் புதியவர்களுக்கு எத்தனை தடுப்பூசி போடுகிறார்கள் என்ற கணக்கை பொறுத்தது. இன்னும் போடப்படாதவர்கள் பல பேர் இருக்கிறார்கள்னு வைத்துக் கொள்வோம். 6 மாதம் ஓடுகிறது, இன்னும் போட்டுக்கொள்ளாதவர்கள் பலரும் இருப்பார்கள். அப்படி அவர்களை பற்றுவதற்காக இந்த வைரஸ் மியூட்டேட் ஆகும், அதனுடைய வேற ஒரு வேரியன்ட் வரலாம். அந்த வேரியன்ட்டுக்காகவாவது அந்த புது பூஸ்டர் தடுப்பூசி போட வேண்டிய தேவை வரும். போட்டவர்களுக்கே மறுபடியும் போட வேண்டிய தேவை வரும். இந்த குழப்பம் இருக்கிறது. அதனால் எத்தனைக்கெத்தனை போட்டுவிட முடியுமோ அத்தனைக்கெத்தனை புதியவர்களுக்கு போட்டுவிடுங்கள். இன்னும் வல்னரபிள் குரூப், அதாவது இன்னும் ஊசியே போட்டுக் கொள்ளாதவர்களாரோ, அவர்கள் குறைய குறைய, ஊசி போட்டவர்கள் நிறைய நிறைய, அந்த வைரஸ் அவ்வளவாக மியூட்டேட் ஆக முடியாது, ஆகாது. அது ஆகாவிட்டால் நமக்கு ஏற்கனவே போட்டப்பட்ட ஊசியே போதும், அதுவே எதிர்ப்பு சக்தி 6 மாதத்துக்கு மேலேயும் தாங்கும். ஆனால் இன்னும் போடாதவர்கள் நிறைய இருந்தால் அவர்களை பற்றிக் கொள்வதற்காக வைரஸ் மியூட்டேட் ஆகும். சரி, அது போடாதவர்களைத்தானே பற்றும்னால் எப்ப மியூட்டேட் ஆகிறதோ போட்டவர்களுக்கும் கஷ்டம்தான். ஏன்னா அவர்களுக்கு ஏற்கனவே போட்ட ஊசி இந்த புது வேரியன்ட்டுக்கு ஒத்து வருமா தெரியாது, அதனால் பூஸ்டர் டோஸ் போட வேண்டி வரலாம். ஆகவே என்ன முடிவென்றால், புதியவதாக இருப்பவர்களுக்கு போடுவது அதிகப்பட அதிகப்பட பூஸ்டர் டோஸ் போட வேண்டிய தேவையும் இருக்காது, முன்னால் போட்டுக்கொண்டவர்களுக்கும் போட வேண்டிய தேவை இருக்காது. அப்படி இல்லாமல் இன்னும் முதலே போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் நிறைய இருந்தால் அவர்களுக்கும் போட வேண்டியிருக்கும், மியூட்டேட் ஆறபடியாலே பழையவர்களுக்கும் பூஸ்டர் டோஸ் வேண்டியிருக்கும். இதுதான் இதில் இருக்கிற தொல்லை அப்படின்னு ஒரு கட்டுரையில் பார்த்தேன். இது புரிந்தது. ஆனால் இப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் எங்கேயோ சம்சார வாழ்க்கையில் உழன்று கொண்டிருந்தேன். அங்கிருந்து ஒரு ஆச்சாரியன் குருவை பற்றி அவனுக்கு நல்ல உபதேசங்கள் எல்லாம் செய்து இந்தா பக்தி மார்க்கத்தில் இரு என்று விட்டார். நான் பக்தனாக இருக்கிறேன், ஆனால் சத்சங்கத்தில் இருக்க வேண்டும். நல்ல பக்தர்களுக்கிடையிலேயே நடுவிலேயே பழகி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி சத்சங்கத்தின் நடுவே இருந்துவிட்டால் சம்சாரத்தில் புதிய புதியதாக மியூட்டேஷன்கள் நிறைய உண்டு. புதிது புதிதான விதத்தில் என்னை பாதிக்க வரும். எதேதோ கேளிக்கைகள் வந்து என்னை குழப்பும், எதேதோ துன்பங்கள் குழப்பும். அதுக்கெல்லாம் நான் சுலபத்தில் பாதிக்கப்பட்டு விடுவேன். ஆனால் சத்சங்கத்தில் இருந்தால் அவர்கள் அந்த பாதிப்பை தவிர்த்து என்னை நல்வழியிலேயே வைத்திருப்பார்கள். இது எப்படிப்பட்டது? நான் ஒரு ஆச்சாரியன் மூலம் உபதேசம் பெற்று பக்தி மார்க்கத்துக்கு வருகிறேன் என்பது என்னை இந்த சம்சார துன்பத்திலிருந்து வேக்சினேட் பண்ணி கொண்டு வைத்தா போலே. ஆனால் அதற்கு பின்னாலும் அதை போல் இருக்கும் சத்சங்கத்தவர்கள் அவர்களுக்கிடையிலேயே இருக்க இருக்க நான் வல்னரபிள் குரூப்பில் இருக்க மாட்டேன். அப்படி சத்சங்கத்தில் இருக்கும்போது அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள், அவர்கள் சொல்லும் பக்தி, இதெல்லாம் அது தானே பூஸ்டராக இருக்கும். தனியாக போக தேவையில்லை. ஆனால் சத்சங்கத்தில் இல்லாமல் போனால் எனக்கு முதலில் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி நல்வழிப்படுத்தினாரே, அது எத்தனை நாளைக்கு எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் என்பது தெரியாது. அதை அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா என்றால் வேண்டாம். அதற்காகத்தான் சத்சங்கத்திலேயே இருக்க வேண்டும். இருந்தால் அது ஆட்டோமேட்டிக் பூஸ்டராக இருந்துவிடும். அது இல்லாமல் போனோமானால் நமக்கு எதிர்ப்பு சக்தி குறையலாம். ஏன்னா இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் அது படுத்துற பாடு சட்டு சட்டு எதிர்ப்பு சக்தி நம்மிடத்தில் குறைந்து விடும், குழம்பி விடுவோம். அதனால் சத்சங்கத்தில் இருக்க இருக்க அது கிட்டத்தட்ட எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கொண்ட ஒரு குழு எப்படியோ அதே போல. இதில் என்ன ஆச்சரியம்னால் தடுப்பூசி விஷயம் புதியது, இன்னும் பல ஆராய்ச்சிக்கு உட்பட்டிருப்பது, இன்னும் நிச்சயம் பல பேருக்கு வரவில்லை. அது என்ன செய்யப்போகிறது, எப்படி செய்யப்போகிறது, பின்விளைவுகள் என்ன இருக்கும், எதுவும் சரியாக தெரியாது. அதனால் அதை வெறும் உதாரணத்துக்கு மட்டும்தான் சொன்னேன், அதை விட்டு விடுங்கள். ஆனால் நினைவில் கண்டிப்பாக கொள்ள வேண்டியது, நமக்கு நன்றாக தடுப்பு சக்தியை உருவாக்கி ஆச்சாரியன் நல்வழிப்படுத்துகிறார். நான் இதை சொன்ன உடனே, ஓஹோ ஆச்சாரியனை தடுப்பூசின்னு சொல்லுகிறீரா என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். உபமானத்துக்காக உன்னை சொல்லும் போது அதை அத்தோடு விட்டுவிட வேண்டும். இவருடைய முகம் ராமச்சந்திரன் சொல்லுகிறோம். ராமச்சந்திரன் முகம் சந்திரனை போல இருக்கும். முகம் சந்திரனை போல இருக்கும்னு சொன்னதுக்காக முகம் கழுத்தில் இருக்குமா ஆகாசத்தில் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயம் ஆகாசத்தில் இருக்காது, முகம் கழுத்தில் தான் இருக்கும். பின் சந்திரனை போலன்னு சொன்னீரேன்னால் அதனுடைய பளபளப்பு, குளிர்ச்சி, வெண்மை அதற்காக சொன்னது அவ்வளவே. அதனால் இந்த உதாரணம் சொல்லப்பட்டதும் அதற்காக மட்டும். ஏன்னா அதில் நிரூபிக்கப்படாத பல விஷயங்கள் உள்ளன. ஆனால் சத்சங்க விஷயமோ அவர்கள் நமக்கு தன்னடையே சம்சாரத்திலிருந்து தடுப்பாக இருக்கிறார்கள்ங்கிறதோ கண்டிப்பாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். அது காலங்காலமாக சொல்லிக்கொண்டு வரப்பட்டது. ஆகவே கண்டிப்பாக பின்பற்றுவோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.